தந்தையாரே சுவாமி, தானங்கள் கொடுக்கப்படுகின்றன. உயிர் போக முந்தையே சில உடல் உறுப்புகள் எடுக்கப்படுகின்றன. அவர்கள் பிழைப்பார்களா என்று கூட நமக்கு தெரியாது. தானம் கொடுப்பது நல்லது, ஆனால் உயிரோடு இருக்கும்போதே உடல் உறுப்புகளை எடுப்பதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்?
உண்மையிலேயே உயிருள்ளவர்கள் ஒரு சில உறுப்புகளை நல்ல அன்புடன் விரும்பி சுதந்திரத்துடன் ஒரு அதாவது தானம் செய்யக்கூடிய உறுப்பை தானம் செய்யலாம். ஆனால் எப்பொழுதும் அவர்கள் அன்புடன் முழு சுதந்திரத்துடன் தெரிந்து பொறுப்புடன் தானம் செய்யலாம். ஒரு சில உறுப்புகள் தான் அவ்வாறு கொடுக்க முடியும். உதாரணமாக கிட்னி ரெண்டு இருக்கு, ஒன்று கொடுக்கலாம், அந்த மாதிரி உண்டு. ஆனால் உயிர் போவதற்கு முன்னாலே எடுக்க வேண்டும் என்பது, அந்த மாதிரி அவசரப்பட்டு எடுப்பது என்பது அது தவறு. அது உண்மையிலேயே அது ஒரு திருடலாம், திருடல், திருடுறது. ஆகவே இன்றைய வியாபார கண்ணோட்டத்தில் இன்றைக்கு இந்த மருத்துவ முறை வளர்ந்து வருதுனால இந்த உறுப்புகளை தானம் கொடுப்பதை அவர்கள் வியாபாரமயமாக்கி விடுகிறார்கள். உதாரணமாக ஏழை மக்கள் ஒரு சிலர் ரொம்ப துன்பப்படுகிறார்கள். அவங்களுக்கு இதை ஒரு ஒரு என்ன அட்ராக்ஷனாக கொடுத்து கவர்ச்சியாக உங்களுக்கு இவ்வளவு பணம் தருவோம் என்று அவர்களை கவர்ச்சி செய்து கொடுக்க, அவர்களே அதனுடைய முழு விளைவுகள் தெரியாமல் சரி என்று சொல்லிவிடுகிறார்கள். ஏன்னா ஏழ்மை ரொம்ப கஷ்டப்படுறோம், எனக்கு ஒரு 30,000 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்து விடுகிறார்கள். நாலாவது இடத்துல அதனால் ரொம்ப துன்பப்படுவார்கள். இந்த மாதிரி மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்துவது அல்லது இறப்பதற்கு முன்னால் அவசரப்பட்டு உறுப்புகளை எடுப்பது, இவையெல்லாம் உண்மையிலேயே நம்முடைய அறநெறி முறைக்கு மனித மாண்புக்கு எதிரானது. திருச்சபை ஏற்பதில்லை. நாம் இப்படிப்பட்ட ஒரு செயல்களுக்கு நான் எப்போதும் உடன்பாடாக இருக்கவே முடியாது.
கருவில் வளர்ற குழந்தைய கொல்றது கூட ஏழ்மை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகளை வளர்க்க முடியாதுங்கிற ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு பக்கம் பணக்கார நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தன்னலம், சுயநல போக்கும் இருக்கு. இந்த ஏழ்மை காரணத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
உண்மையிலேயே ஏழ்மையினால ஒரு சிசுவை கொல்லுகிறோம் என்பது இயல்பாகவே மக்களுக்கு வருவதில்லை. இயல்பாக ஒரு தாய் உயிரென்றால் அந்த உயிரைத்தான் மதிப்பாள். ஆனால் இந்த மாதிரி கட்டாயங்கள் என்ற ஒரு உணர்ச்சியை அவர்களுடைய மனசில் போட்டு எப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு வச்சுருக்கணும் என்று பிறர் தான் அந்த கருத்துக்களை சூறி அவங்க நல்ல அறநெறி ஒரு முதிர்ச்சி அவ்வளோ இல்லாததுனால, அதில் ஒரு நல்ல ஆழ்ந்தன்மறை இல்லாதனால அவங்க உடனே அதை ஏற்றுக்கொள்வார்கள். பெரும்பாலும் ஏழ்மையினால் அந்த சிசுவை கொண்டு விடுவது, கருப்பையில் இருக்கிற சிசு கொள்வது என்பது இயல்பாகவே தாய்மார்களுக்கு வருவதில்லை. என்னென்ன நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் உண்மையிலே உயிருக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் இப்போ இந்த புதிய கலாச்சாரத்தில் அது முக்கியமானதில்லை அப்படின்னு சொல்வது. ஆகவே இதுவுமோ திணிக்கப்பட்ட கலாச்சாரம் தான், இயல்பாகவே உள்ளது அல்ல. அதே சமயத்தில் திருச்சுவையானது ஏழ்மையில் இருக்கு துன்பப்படுபவர்களுக்கு பக்க உதவியாக வந்து அவர்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்வது, பிள்ளையை பெற்றாலும் உங்களால் வளர்க்க முடியாட்டாலும் எங்களிடம் கொடுங்க, நாங்கள் தத்து எடுத்து வளர்க்கிறோம் என்ற முறைகளும் நான் அந்த ஒரு உதவியும் பக்க உதவியும் திருச்சபை தருகிறது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த மாதிரி அதை நாம் நியாயப்படுத்தக்கூடாது.
இப்போ ஏழ்மை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கருத்து நினைவுக்கு வருது. இன்றைய உலக பொருளாதார கொள்கையில் இந்த ஏழை பணக்காரர் இடைவெளி அதிகமாகிட்டு இருக்கு. ஏழைகள் ஏழைகளாகிக்கிட்டே இருக்கிறாங்க, பணக்காரர்கள் பணக்காரராகிட்டே இருக்காங்க. இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்து கேட்க விரும்புகிறோம்.
அது உண்மைதான். அதாவது இந்த உலகமயமாக்கல் என்பது எல்லோருக்கும் நல்ல வாழ்வு கொண்டு வரும் என்று அவர்கள் இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த உலகமயமாக்குதனுடைய ஒரு பொருளாதார நோக்கம் என்றால் அது சொல்லாக கேபிட்டலிசம், முதலாளித்தத்துவம். முதலாளித்தத்துவம் என்பது எப்பொழுதுமே யாருக்கு முதல் இருக்கிறதோ அவர்கள் பயன்பெறலாம், அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை பெருக்கலாம், அதனால் அவர்களுக்கு லாபமும் பெருகலாம், அதனால் ஒரு சில ஏழைகளுக்கும் ஓரளவு உதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அதை நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் உண்மையிலே பார்க்கும் பொழுது தரவுகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த உலகமயமாக்கினால் நல்ல பயன் பெறுகின்றவர்கள் ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக பயன்பெறுகிறார்கள், நடுத்தர வகுப்பினரும் நல்லா பயன்பெறுகிறார்கள், ஆனால் கீழ்நிலையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பயன்பெறுவதில்லை. உலகமயமாக்க பெரிய பயன் வந்து நடுத்தர வகுப்பினருக்கு. இந்த கீழ்த்தரத்தில் உள்ளவங்க இன்னும் கீழே தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் சொன்னது போல் இடைவெளி பணக்காரர்களுக்கும் நல்லவர்களுக்கும் வீரர்களுக்கும் ஏழைகளுக்கும் விருந்து கொண்டே செல்கிறது. அது விருந்து வருஷம் இல்லை, ஏழைகள் இங்கே ஏழைகளாகவும் இருப்பது மட்டும் இல்லை, இன்னும் மோசமான ஏழைகளாகிறார்கள். இந்த நாட் ஒன்லி பிகமிங் புவர் பட் புவரர் அந்த ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இந்த உலகமயமாக்குதலுக்கு அடிப்படையான நல்ல மதிப்பீடு என்னவென்றால் நியாயம், நீதி. நீதி என்பது மக்கள் நீதியாக மாறணும். எல்லோருக்கும் நீதி என்ற ஒரு கருத்து வர வேண்டும். எனக்கு மட்டும் நீதி அல்ல, எல்லோரும் பயன்பெற வேண்டும், ஒதுக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு கருத்துள்ள அந்த நீதி தான் நாம் வளர்க்கணும். திருச்சியும் அதைத்தான் வளர்க்கின்றது. எல்லோரையும் கூட்டி சேர்க்கும் வளர்க்கும் அந்த நீதி முறை உலகமயமாக்குதலில் உறுதியாக ஆழப்படுத்த வேண்டும். அது வரவில்லை என்றால் உலகமயமாக்குவது இந்த இடைவெளியை இன்னும் பெரிய இடைவெளியாக ஆக்கிக்கொண்டு தான் இருக்கும்.
திருத்தந்தையுமே தனது உரைகளில் அடிக்கடி இதைத்தான் வலியுறுத்தி வருகிறார். உலக வளங்கள் பகிரப்பட வேண்டும், இது வந்து ஒரு பொது சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு கருத்து, சில பணக்கார நாடுகளில் ஓரின சேர்க்கை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இயற்கைக்கு மாறான இந்த நோய் வளரும் நாடுகளையும் தொற்றிக்கொள்ளும் அபாயம் இப்ப தெரியுது. இதை பத்தி தங்களது கருத்து?
வேறு ஓரின சேர்க்கை அதை திருமணம் போல எடுத்துக்கொள்வது, அது மாதிரி ஒரு சில நாடுகள் அதை சட்ட ரீதியாக்கியிருக்கின்றார்கள். அதை நாம் ஏற்பதில்லை, ஏற்கக்கூடாது. அதாவது இதில் ஒரு நம்ம நல்ல தெளிவோடு அதை காண வேண்டும். என்னவென்றால், முதல் தெளிவு என்னவென்றால், ஓரினத்தை சேர்ந்தவர் ஒரு சிலருக்கு இயல்பாகவே ஓரின ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஓரின ஈர்ப்பு இயல்பாகவே சிறு வயதிலேருந்து ஒரு ஆரம்பித்த அந்த ஒரு வளர்ப்புக்காக அவர்களை நாம் குற்றங்கள் ஓட முடியாது. அதை நாம் தவறு என்று சொல்வதில்லை, அது பாவம் என்றும் சொல்வதில்லை. ஆனால் எனக்கு அந்த ஓரின ஈர்ப்பு இயல்பாக இருக்கிறதுனால் அதை நான் செயல்படுத்த வேண்டும், அதில் அந்த மாதிரி செயல்கள் ஈடுபட வேண்டும் என்பதை திருச்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் இப்போ ஓரின சேர்க்கையின் மூலமாக திருமணமாக்கும் பொழுது அவர்கள் மறைந்த முறையில் இவ்வாறு ஓரின சேர்க்கையின் சட்டரீதி ஆக்கிவிட்டோம் என்றால் அங்கே ஓரின சேர்க்கையை அது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்லாமல் அதை செயலாக்குவார்கள். திருமணத்தில் உள்ளவர்கள் ஆண் பெண்ணும் தாங்கள் உறவு கொள்கிறார்கள், நாளைக்கு பிள்ளையை பெறுகிறார்கள், வளர்க்கிறார்கள், குடும்பம் வளர்கிறது. ஓரினத்தில் அவர்கள் பிள்ளை பெற முடியாது. அவர்கள் ஓரினத்தினர்கள் நண்பர்களாக வாழ வேண்டும்னாலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், திருமணத்தில் உள்ளவர்கள் போல தாங்களும் தங்களுடைய ஓரின சேர்க்கையை அது செயலாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது நாம் ஏற்பதில்லை. ரெண்டாவது, ஓரின சேர்க்கையை திருமணத்தோடு ஒப்பிட்டு சொல்வதும் சரியில்லை. அது திருமணமே அல்ல. திருமணம் என்பது எப்பொழுதும் அதுக்குள்ள இலக்கணம் ஒன்றே தான், ஆணும் பெண்ணும், ஓர் ஆண் ஓர் பெண் இருவரும் அன்பின் இயக்கத்தினாலே உடம்புக்கு சேர்ந்து வாழ்ந்து திருமணத்தினாலே உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அதுதான் நம்மளுடைய திருமணத்தின் இலக்கணம். இவர்கள் அதை மாற்றி இதுவும் திருமணம் என்று சொல்லி அதற்கு வேண்டபடி இந்த நாட்டு சட்டத்தின் மூலமாக உரிமைகளெல்லாம் பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கேட்கின்றார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே தெளிவு என்னவென்றால், ஓரின ஈர்ப்பு தவறல்ல, ஆனால் அந்த ஈர்ப்பை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஓரின சேர்க்கை திருமணம் என்று சொல்லி அந்த பெயர் சொல்லி அவர்கள் அதை செயல்படுத்தவும் பார்க்கிறார்கள், அதை திருமணம் என்றும் அழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஏற்க முடியாது. காரணம் என்றால் இது அடிப்படையான திருமணத்தை அளிப்பதாகும். ஆனால் அதே சமயத்தில் ஓரின ஈர்ப்புள்ளவர்களை நாம், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுடைய அடிப்படையான மனித உரிமைகளை நாம் காட்டுறோம். திருச்சி ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆகவே நாளைக்கு சமுதாயத்தின் அடிப்படையாக இருக்கும் அந்த திருமணத்தினால் ஏற்பட்ட குடும்பத்தையே இதை அழித்துவிடும் சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தின் அடிப்படையான யூனிட் என்னன்னு குடும்பம் என்று சொல்வார்கள். இவர்கள் அதை மாற்றி அமைக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, இனிமே ஒரு சமுதாயத்தின் அடிப்படையான முதல் குடும்பம் வந்து குடும்பம் அல்ல, இது இந்த ஓரின சேர்க்கலும் அதுவும் ஒன்று தான் வந்து அவர்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதை நாம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது.
தந்தை ஆரேக்க சுவாமி வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து அறநெறிகள் பற்றிய எமது சில கேள்விகளுக்கு விரைவாக தாராளமாக பதில் சொன்னீர்கள். எங்கள் நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். எங்கள் நேயர்களும் அறநெறி பற்றிய தெளிவுகளை பெற்றிருப்பார்கள் என்று நம்புகின்றோம். உங்களது கருத்து பகிர்வுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.